தருணாதித்தன் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் பரிசு. குளிர் முகத்தில் உரைத்தது வெறும் குளிர் அல்ல. 12,000 அடி உயரத்தில் இமயமலையில் 3 அடி பனி விழுந்திருந்த ஜனவரி மாத இரவில் -9 டிகிரி வெப்பநிலையில் கூடாரத்தின் உள்ளே நான் அணிந்திருந்த 4 அடுக்கு ஆடைகளையும் தாண்டி ஊடுருவி உடல் சிலிர்த்தது. கூடாரத்துக்குள் தரையிலிருந்து பிளாஸ்டிக் விரிப்பு, அதன் மேல் தடித்த கம்பளி, தெர்மல் உள்ளாடைகள், அதன் மேல் 3 அடுக்கு உடைகள், கம்பளி போர்வை, உள்ளே புகுந்து தலைவரை ஜிப் இழுத்து மூடிக்கொண்டு தூங்கும் ஸ்லீப்பிங் பேக், கழுத்தில் காதில் சுற்றிய கம்பளி மஃப்ளர், தலையில் கம்பளி தொப்பி, கையில் கம்பளி உறைகள், காலில் கம்பளி சாக்ஸ், இத்தனையும் தாண்டி குளிர் இறங்கி இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. ஜுரம் வந்தது போல ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் படுத்திருந்தேன். 2 பேர் படுக்கும் டென்ட் என்று சொன்னார்கள். ஆனால் அதில் ஒருவர்தான் தாராளமாக கை கால் விரித்து படுக்க முடியும். 2 பேர் இடிக்காமல் உட்காரலாம். அந்த டென்ட்டில் நானும் அமித் ஸ்ரீ வாத்சவாவும் திருக்கோவிலூரில் முதல் ஆழ்வார்கள் மாதிரி இருந்த இடத்தில் முக்கால் இடத்தை அமித் ஆக்கிரமித்து கொண்டிருந்தான். ஒல்லியாக ஓரமாக அதில் நான் ஒடுங்கி படுத்திருந்தேன். ட்ரெக் ஆரம்பித்த முதல் நாள் காலை உணவின் போது, ஹலோ, மைசெல்ஃப் அமித் ஸ்ரீ வாஸ்தவா, பெரிய புன்னகையுடன் வலுவாக கை குலுக்கினான். நான் அப்போது ஆறிப்போன தடிமனான ஆலு பராத்தாவை கஷ்டப்பட்டு ஒரு கையால் பெய்த்து ஊறுகாயுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அடுப்பிலிருந்து எடுத்து கொடுத்தாலும் 1 நிமிடத்தில் ஆறிவிடுகிறது. அதெப்படி காலையில் இவ்வளவு தடியான பராத்தா? அதுவும் கரம் மசாலா சேர்த்த உருளைக்கிழங்கு, தயிர், ஊறுகாய். எனக்கு வாயில் வைக்க முடியவில்லை. நான் வாழ்நாள் முழுவதும் இட்லி அல்லது தோசையை காலை உணவாக சாப்பிட்டு வளர்ந்தவன். கஷ்டப்பட்டு புன்னகை செய்து இடது கையால் கை குலுக்கினேன். அதற்குள் யாரோ அமித் என்று கூப்பிட்டார்கள். அவன் திரும்பி, அரே யார், என் பெயரை கொலை செய்யாதே, முழுதாக அமித் ஸ்ரீவாஸ்தவா என்று தான் அழைக்க வேண்டும் என்று இந்தியில் இறுதியில் என்னையும் பார்த்தபடி சொன்னான். நான் குமார், சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சியில்லாமல் புன்னகைத்தேன். முகத்தை சற்று சந்தோஷமாக வைத்துக்கொள், கடவுள் போட்ட முடிச்சு நாம் இருவரும் ஒரே டென்ட்டில் தான் இருக்க வேண்டும் என்று ஆரவாரமாக சிரித்து பராத்தா செய்து கொண்டிருந்தவனிடம், அரே பாய், எனக்கு இன்னும் அதிகமாக நெய் போட்டு சூடாக செய்து கொடு என்றான். அந்த சமையல்காரனும் உற்சாகமாக அவனுக்கு சேவகம் செய்தான். இப்படிப்பட்ட அமித் ஸ்ரீ வாஸ்தவாவும் அதிகம் பேசாமல் முத்துக்குமார் என்ற பெயரை முழுதாக சொல்லாமல் குமார் என்று கவனமாக உச்சரிக்கும் ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தி கொள்ளும் பெங்களூர் வாழ் தமிழனாகிய நானும் சில நாட்களுக்கு வாழ்க்கைப்பட்டோம். முதலில் இந்த ட்ரிக்குக்கு வந்திருக்கக்கூடாது. அதுவும் ஜனவரி மாதத்தில் பழக்கம் இல்லாததால் முதலில் மலை ஏறுவதற்கு சிரமப்பட்டேன். ஆனால் இது நானாக விருப்பப்பட்டு பல வருடங்களாக ஆசைப்பட்டு பணம் சேர்த்து முன்பதிவு செய்து வந்திருக்கும் ட்ரெக். 7 லட்சம் கொடுத்து பனி சிறுத்தை தேடி இமயமலை பயணம் செய்யும் அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. தட்டு தடுமாறி சிஏ இன்டர் முடித்து மேலே முயற்சி செய்து முடிக்க முடியாமல் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருட சம்பளம் பனி சிறுத்தைக்கு கொடுப்பது கனவாகத்தான் இருந்தது. போன மாதம் 13ஆம் தேதி வேளாங்கண்ணி சென்ற மல்டி ஆக்சல் வோல்வோ ஸ்லீப்பர் பஸ்ஸில் எத்தனை பேர் வைத்தீஸ்வரன் கோயிலில் இறங்கினார்கள் என்பது மாதிரி சுவாரஸ்யமான கணக்குகளை பார்த்து கொண்டு நான் ஏதோ உள்ளூரில் பெங்களூரிலிருந்து பண்டிப்பூர் பயணம் செய்து கிடைத்த மலிவான இடத்தில் தங்கிக் கொண்டு இயற்கையில் ஆழ்ந்து வனவிலங்குகளை புகைப்படம் எடுப்பேன். சில பேர் காட்டுக்குள் நுழைந்தவுடன் மிக நீண்ட டெலிஃபோட்டோ லென்ஸை எடுத்து 2 கைகளாலும் பிடித்து கொண்டு 600mm லென்ஸ், இது அல்ட்ரா வேக ஆட்டோ ஃபோக்கஸ், சற்று விலை உயர்ந்தது, ஜப்பானில் வாங்கினேன். விலங்குகளையும் பறவைகளையும் இந்த மாதிரி உயர்ந்த வகை இல்லாமல் எப்படி படம் எடுக்க முடியும் என்று ஆரம்பிப்பார்கள். அடுத்ததாக, உங்கள் கேமராவில் எத்தனை ரா பிக்சல்கள்? இல்லை, இந்த கேமரா வைக்கும் பை தட்ப வெப்ப நிலையையும் ஈரப்பதத்தையும் சமசீராக வைத்திருக்கும் என்று தொடர்வார்கள். 5 நிமிடங்களுக்குள் நான் மசாய்மாரா போனபோது ஒரு ஆப்பிரிக்க யானை 12 அடி உயரம் இருக்கும் என்று கதை வளரும். என்னிடம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேமரா கிடையாது. என்னுடையது பழைய கேமரா, அதுவும் செகண்ட் ஹேண்ட். 200 மில்லிமீட்டர் லென்ஸு தான் என்னிடம் இருக்கிறது. மற்றபடி வாடகைக்கு எடுத்துக்கொள்ளுவேன். ஆனால் அதை வைத்து கொண்டே நான் மிக நல்ல படங்கள் எடுப்பதாக நண்பர்கள் சொல்வார்கள். நாங்கள் தங்கியிருந்த இடத்தில் நிலப்பரப்பே வேறு மாதிரி இருந்தது. பகலிலேயே ஏதோ வேற்று கிரகத்துக்கு வந்திருப்பது போல இருக்கும். ஒரு பக்கம் கீழே பள்ளத்தாக்கில் நதி, சுற்றிலும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கும் பனிப்படர்ந்த மலைகள், தூய வானம், படரும் மேகங்கள், எல்லாமே இமாலயத்தில் வேறு அனுபவமாக இருந்தது. கூடவே நான் அபூர்வ படம் எடுக்கப் போகிறேன் என்ற எதிர்பார்ப்பு வேறு. நான் வனவிலங்குகள் ஃபோட்டோகிராஃபராக ஆனதே ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சியினால். உடுப்பிக்கு நண்பன் ஒருவனின் திருமணத்துக்காக பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தேன். சக்லேஷ்பூர் தாண்டி ஷீராடி காட்டில் அதிகாலையில் பஸ் பிரேக் டவுன் ஆகி நின்று விட்டது. நின்ற இடம் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல காடு. வேறு பஸ் வருவதற்கு நேரமாகும் என்றார்கள். மார்ச் மாதம், நேரம் காலை சுமார் 7 இருக்கும். சுற்றிலும் இளம் தளிர்கள். இளங்காலை வெயிலில் எனக்கு இலைகளே பூ போல வண்ணமாக தோன்றின. வானம் மேகமூட்டமாக இருந்தது. ஒரு லேசான தூறல். நான் ஒரு விளிம்பில் பாறைக்கு அடியில் நின்று விட்டேன். கீழே மலை சரிவாக இறங்கி கொண்டிருந்தது. ஒரு பள்ளத்தாக்கில் மரங்கள் எல்லாம் சேர்ந்து அடர்ந்த கரும்பச்சை. ஒரு பக்கம் மர உச்சிகளில் தளிர்கள் பொன்னிற பச்சை. எல்லாம் விதவிதமான பச்சை. ஆரம்பித்த தூறல் விரைவிலேயே நின்றுவிட்டது. பிரகாசமாக சூரியன் வெளியே வந்தது. சரிகையிட்ட மேகங்களுக்கு நடுவே இருந்து பொன் ஒளிக்கற்றைகள் மரங்களிலிருந்து நீர் சொட்டி கொண்டிருந்தது. மழை பெய்த மனம், கூடவே ஏதோ மலர்களின் மனமும். ஒரு மரத்திலிருந்து மயில் ஒன்று பறந்தது. இன்னொரு மரத்திலிருந்து ஏதோ ஒரு பறவை நீண்ட ஒளி எழுப்பியது. மெல்லிய காற்று வருடியது. எனக்கு அந்த கணத்தில் உடல் சிலிர்த்தது. அப்படியே ஆழ்ந்து போய் பறக்கும் மயிலை படம் பிடித்தேன். அந்த படம் பத்திரிகையில் பிரசுரமாகி நிறைய பாராட்டுகளை பெற்றது. இத்தனைக்கும் அது சாதாரண கேமராவில் எடுத்த படம். கூட வந்த நண்பன், டே குமார், நீ பெரிய ஃபோட்டோகிராஃபர் வருவாய். நானும் விலை உயர்ந்த கேமரா வைத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைக்காத காட்சி கோணம் உனக்கு எளிதாக கிடைக்கிறது என்பான். இப்போது எல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. சுமாராக படம் எடுத்தால் கூட சாஃப்ட்வேர் வைத்து கொண்டு அழகுபடுத்தி விடலாம். ஆனால் நான் எடுக்கும் படங்கள் கதை சொல்லுகின்றன, கவிதை சொட்டுகிறது என்று சொல்லுவார்கள். இந்த இமாலய பயணத்திலும் நிறைய படங்கள் எடுத்து விட்டேன். ஒரு டீக்கடையில் கவனித்த அம்மாவின் இடுப்பில் கட்டப்பட்டு கம்பளி தொப்பியில் சிவந்த கன்னங்களுடன் தட்டை மூக்கு குழந்தை அழுதபோது ஒரு பெரிய கதை கிடைத்தது. உறைந்த பணியில் நிறைய கவிதைகள் கிடைத்தன. விழுந்து கிடந்த பெரிய மரங்களில் கதைக்கும் கவிதைக்கும் இடைப்பட்ட வடிவங்கள் தோன்றின. ஒரு காலத்தில் இயற்கை காட்சிகளை மட்டும் எடுத்து வந்தேன். பிறகுத்தான் காட்டு மிருகங்களை படம் எடுக்க ஆரம்பித்தேன். வனவிலங்குகளை படம் எடுப்பது ஒரு தனிக்கலை. முதலில் அவை கண்களில் படாது. நாம் பார்ப்பதற்குள் அவை நம்மை கண்டு ஒளிந்து கொள்ளும். திரும்ப திரும்ப புள்ளிமான்கள் தான் கூட்டமாக காண கிடைக்கும். ஆரம்ப நாட்களில் விதவிதமாக புள்ளிமான்களைத்தான் நிறைய படம் எடுத்தேன். ஒரு முறை கபினியில் வழக்கமாக புலி தென்படும் இடம் என்று காத்திருந்தோம். ஒரு 20-30 மான்கள் மீந்து கொண்டிருந்தன. கொம்புடன் ஒரு பெரிய மான், சின்ன குட்டிகளுடன் சில மான்கள் அவ்வப்போது வாளை ஆட்டிக்கொண்டு நாங்கள் சாலையில் ஜீப்பில் இருப்பதை கண்டு கொள்ளாமல் அவை மீந்து கொண்டிருந்தன. திடீரென்று குரங்குகளின் கிரீச் என்ற ஓலம். எங்களுடன் வந்திருந்த வன வழிகாட்டி உதட்டில் விரலை வைத்து ஓசை எதுவும் செய்யாமல் இருக்க சொன்னார். அருகே புலி இருக்கிறது என்றார். குரங்குகள் ஒளி எழுப்பி மற்ற விலங்குகளை எச்சரிக்கை செய்கிறதாம். மான்கள் நிமிர்ந்து கழுத்தை திருப்பி தலையை இயக்கி குரங்குகளின் ஒளி வந்த திசையை பார்த்தன. வால்கள் ஆடாமல் நேராக நின்றபடி தீவிர கவனத்துடன் ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தன. எல்லோரும் அதே திசையில் புலி வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். விதவிதமான நீல லென்ஸுகளுடன் கேமராக்கள் அந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்க நான் மட்டும் அந்த மான்களை படம் எடுத்தேன். அழகின் திவளை புலிகளில் மட்டுமில்லை. அந்த தருணத்தில் மான்கள் உறைந்த உயிர் துடிப்புடன் ஒரே திசையில் பார்த்து கொண்டிருக்கும் படம் மிக அழகாக வந்தது. அதில்தான் கதையும் கவிதையும். நண்பன் ஒருவன் அதை ஏதோ ஒரு போட்டிக்கு அனுப்ப சொன்னான். புலி வருகிறது என்று தலைப்பிட்டு அனுப்பிய படத்துக்கு எதிர்பாராமல் பரிசும் கிடைத்தது. அப்படி ஆரம்பித்து நான் வனவிலங்குகளை படம் எடுப்பதில் தேர்ச்சி பெற்றிருந்தேன். நிச்சலமான அசை போட்டு கொண்டு பார்க்கும் காட்டு எருமை, உச்சாணி கிளையிலிருந்து நோட்டமிடும் கடுகு என்று சுலபமாக கிடைக்கும் படங்களிலிருந்து மரக்கிளை மேல் வாழை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கும் சிறுத்தை, பெண் புலியின் வாடையை மோப்பம் பிடித்து தலையை தூக்கி உறுமும் புலி, கால்களுக்கு அடியில் குட்டி இருக்க துதிக்கையை தூக்கி பிளிரி துரத்தி ஓடி வருவது போல பாவனை செய்யும் தாய் யானை, ஆகும் பேயில் பின்னி பிணைந்து 6 அடிக்கு எழுந்து நின்று ராஜநாகங்கள் என்று நிறைய எடுத்து விட்டேன். படம் எடுப்பது மட்டுமில்லை, மிருகங்களின் சுபாவமும் எனக்கு நிறைய தெரிய வந்தது. புலி யானைகளை படம் எடுத்து ஒரு விதத்தில் சலித்து விட்டது. நடுவில் பறவைகளை எடுக்க ஆரம்பித்தேன். அதுவும் பறக்கும் பறவைகள். அது பெரிய சவாலாக இருந்தது. அரிதான விலங்குகளை தேடி எடுக்க ஆரம்பித்தேன். கபினி காட்டில் ஒரு கருஞ்சிறுத்தை உண்டு. ஒன்றே ஒன்றுதான், ஏதோ ஜீன் பிறழ்வால் கருப்பு புலிகளுக்கு பதில் உடல் நிறம் முழுக்க கருப்பு. அந்த கருஞ்சிறுத்தையை காண்பதே அபூர்வம். அதை படம் எடுத்தவர் மிக சிலர். நான் கருஞ்சிறுத்தையையும் ஜோடியாக ஒரு வழக்கமான சிறுத்தையையும் சேர்ந்து இருக்கும் படம் எடுத்தேன். வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. சிறுத்தைகளின் இனச்சேர்க்கை காலம் அறிந்து கொண்டு 1 வாரம் கபினியில் தங்கி காலையும் மாலையும் சஃபாரி சென்று அங்கிருக்கும் வனத்துறை ஆட்களையும் நட்பு செய்து கொண்டு எங்கு கருஞ்சிறுத்தையை காணக்கூடும் என்று நில வரைபடம் செய்து கொண்டு பொறுமையாக பல மணி நேரம் காத்திருந்து எடுத்தது. அந்த படம் தேசிய அளவில் பரிசு வாங்கியது. பரிசு தொகை 1 லட்சம். அந்த பணத்தை அப்படியே சேமித்து வைத்தேன். அடுத்தது என்ன படம் எடுக்கலாம் என்று யோசித்து கடந்த 3 வருடங்களாக தீபாவளி போனஸ் இப்படி சிறுக சிறுக சேர்த்து இந்த பயணம் வந்திருக்கிறேன். பனி சிறுத்தைகளை படம் எடுப்பது மிக கடினம். முதலில் கண்களுக்கே எளிதாக தென்படாது. அவற்றுக்கு மலை பேய் என்றே பட்டப்பெயர் உண்டு. அவை பனி படர்ந்த மலைகளில் சுமார் 9,000 முதல் 18,000 அடி உயரத்தில் வசிப்பவை. குளிர்காலத்தில் மலையில் சற்று கீழே இறங்கி வரும். உருவத்தில் புலிகளை விட சிறியவை. உடலில் இருக்கும் சாம்பல் நிற திட்டுகள் பனியிலும் பாறைகளின் பின்னணியிலும் அவை இருப்பதையே மறைத்துவிடும். இந்தியாவில் இமயமலை தொடரில் சுமார் 400 பனி சிறுத்தைகள் இருப்பதாக தகவல். நிறைய புகைப்பட நிபுணர்கள் அவைகளை தேடி தேடி படம் எடுப்பதற்கு அவை எளிதில் காண கிடைக்காததே முக்கிய காரணம். பனி சிறுத்தைகளை படம் எடுப்பதற்கு என்றே தனியாக குழுக்கள் செல்லும். தனியார் சுற்றுலா அமைப்பாளர்கள் ஒரு பயணத்துக்கு ஒருவருக்கு 10-15 லட்சம் வரை கூட கட்டணம் கேட்பார்கள். அவ்வளவு செலவழித்தாலும் பனி சிறுத்தைகளை பார்க்கலாம் என்று உத்தரவாதம் கிடையாது. பார்த்தாலும் படம் எடுப்பது மிக கடினம். அது எனக்கு ஒரு நல்ல சவாலாக தோன்றியது. அப்படிப்பட்ட ஒரு சிறு குழுத்தான் நான் இப்போது வந்திருப்பது. குளிர்காலத்தில் பனி சிறுத்தைகளின் இரையான மலையாடுகள் கீழே வருவதால் அவைகளும் கீழே இறங்கி 6,000 அடி கூட வருவதுண்டு என்று படித்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் 12,000 அடி உயரம் வந்த பிறகு கூட ஒரு பனி சிறுத்தையை கூட பார்க்க முடியவில்லை. இப்போதெல்லாம் ட்ரெக் செய்ய நிறைய மனிதர்கள் வருவதால் பனி சிறுத்தைகள் உயரத்திலேயே மலை சரிவுகளில் மறைந்திருப்பதாக சொன்னார்கள். நாங்கள் ஏற ஆரம்பித்து 4 நாட்கள் ஆகிவிட்டன. இதுவரை சில வரையாடுகள் பார்த்தோம். அவை இருந்தால் பனி சிறுத்தைகளும் இறை தேடி இருக்கும் என்றார்கள். ஆனால் எங்களுக்கு தென்படவில்லை. தினமும் பகல் முழுவதும் பனிமலைகளில் ஏறினோம். 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கும் பள்ளத்தாக்கின் விளிம்புகளில் தேடினோம். அங்கேதான் அவை இருக்க சாத்தியம் அதிகம் என்று கைடுகள் சொன்னார்கள். இன்னும் 1 நாள்தான், பிறகு கீழே இறங்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த ட்ரெக்கில் இனிமேல் பார்ப்பது சந்தேகம்தான் என்று அமித் இரவு உணவின் போது சொன்னான். எங்கள் குழுவை வழிநடத்தி கொண்டிருந்த மேனேஜரிடம் தகராறு செய்தான். தவிர காஷ்மீரில் இன்னொரு ட்ரெக் பதிவு செய்திருக்கிறானாம். எப்படியாவது பார்த்து படம் எடுக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். எவ்வளவு பணம் சேர்த்து ஆசைப்பட்டு வந்து பார்க்கவும் முடியாமல் திரும்ப போகிறோம் என்று நினைத்து கொண்டு வருத்தத்துடன் தான் இரவில் படுத்தேன். எப்போது எழுந்தேன் என்று சரியாக சொல்ல முடியவில்லை. நாய் குறைத்த ஒளியாக இருக்கலாம். பேஸ் கேம்பிலிருந்து எங்களுடன் ஒரு நாய் கூடவே வந்து கொண்டிருந்தது. பெரிய கருப்பு சடை நாய், திபெத்திய இனம் என்று சொன்னார்கள். அது பாட்டுக்கு வாளை ஆட்டிக்கொண்டு கூடவே மலை ஏறி வந்து கொண்டிருந்தது. இரவானால் உணவு தயாரிக்கும் சமையல் டென்ட் அருகே அடுப்பின் கதகதப்பில் படுத்து கொண்டது. அந்த நாய்தான் குறைத்திருக்க வேண்டும். மாலையிலிருந்தே தண்ணீர் குடிப்பதை குறைத்தால் இரவு சிறுநீர் கழிக்க எழுந்திருக்க வேண்டியிருக்காது என்று சொன்ன ட்ரக்கின் அனுபவம் வாய்ந்த மூத்தோர் சொல் கேளாததால் இந்த குளிரையும் தாண்டி டென்ட்டுக்கு வெளியே வர வேண்டியதாக ஆயிற்று. குளிரில் எழுந்து வெளியே வருவதே ஒரு தண்டனை. அதற்கு யோகாவில் சூரிய நமஸ்காரம் செய்வது போல தொடர் வரிசையாக உடலை வளைத்து ஆசனங்களுடன் உடற்பயிற்சி மாதிரி செய்ய வேண்டும். முதலில் டென்ட்டுக்கு உள்ளே படுத்த நிலையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்தி கொள்ள வேண்டும். பிறகு டென்ட்டின் வாயிலை மெதுவாக திறக்க வேண்டும். அந்த ஜிப்பை மிக கவனமாக கையாள வேண்டும். இல்லாவிட்டால் சிக்கிக்கொள்ளும். அதில் வேறு இரண்டு அடுக்குகள். அடுத்தது கால்களை மட்டும் வெளியே நீட்டி ஷூ அணிந்து கொள்ள வேண்டும். கை உறைக்குள் இருக்கும் விரல்களால் அதன் லேஸ்களை கட்ட முடியாது. அதற்காக உறைகளை கலற்றி விரல்களை வெளிப்படுத்துவது அவ்வளவு நல்லதல்ல. கால்களை ஷூவுக்குள் அப்படியே நுழைத்து கொண்டு லேஸ் தடுக்காமல் சுற்றி வைத்து கொண்டு எழுந்திருக்க வேண்டும். ஒரு கையை ஊன்றி பக்கவாட்டில் திரும்பி எழுந்து கொள்ள டென்ட் வாயிலின் திறப்பு பற்றாது. ஒரு மாதிரி முன்பக்கம் புனிந்து தரையில் இரு கைகளையும் ஊன்றிக்கொண்டு இல்லை அப்படியே ஒரு கோணத்தில் வயிற்றை எக்கி எல்லா சக்தியையும் திரட்டிக்கொண்டு எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்தவுடன் கீழே விழாமல் உறுதியாக கால்களை அழுத்தி நிற்க வேண்டும். கூடவே காற்றுக்கு எதிர் திசையில் முகத்தை திருப்பிக் கொள்வது நல்லது. தலையில் கட்டியிருக்கும் ஹெட்லாம்பை பட்டனை அழுத்தி எரியவிட வேண்டும். இல்லாவிட்டால் இருட்டில் ஏதாவது பள்ளத்தில் விழுந்து வைத்தால் யாருக்கும் தெரியாது. காலை வரை அங்கேயே குளிரில் அடிபட்டு கிடந்தால் பிழைப்பது கடினம்தான். அதனால் இரவில் எழுந்து போக வேண்டியிருந்தால் இரண்டு பேராக போவது நலம் என்று சொல்லியிருந்தார்கள். என்னுடன் இருந்த அமித்தை அவ்வளவு எளிதில் தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட முடியாது. அதனால் நானே போகலாம் என்று முடிவு செய்து ஆசனங்களை செய்து வெளியே வந்து விட்டேன். வெளியே வந்தால்தான் அவ்வளவு வெளிச்சம் இருப்பதை கவனித்தேன். அன்று பௌர்ணமி, முழு நிலவு, பெரிய நிலா மேகங்களற்ற வானத்தில் பெரிதாக அமைதியாக மிதந்து கொண்டிருந்தது. அந்த மலைத்தொடர் முழுவதும் ஒளி கசிந்து பரவி கொண்டிருந்தது. அப்படி ஒரு காட்சியை நான் இதுவரை வாழ்நாளில் கண்டதில்லை. கண்கொள்ளாத அழகு. பனிமலைகள் முத்து போல சந்திரன் ஒளியை பிரதிபலித்து கொண்டிருந்தன. எந்த பக்கம் திரும்பினாலும் சௌந்தர்யம். நான் டென்ட்டுக்கு உள்ளே குளிரில் இருந்த மயக்கத்துக்கு இது வேறு விதமான மயக்கமாக இருந்தது. சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். மறுபடியும் கருப்பு நாய் லேசாக குறைத்தது. எங்கிருந்து ஒளி வருகிறது என்று பார்த்தேன். அது டென்ட்டுகளை தாண்டி ஒரு சிறிய ஓடையின் பக்கத்தில் நின்று கொண்டு எதிர்பக்கத்தில் மரங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு இடைவெளியை பார்த்து மெலிதாக உருமியது. உள்ளுணர்வில் ஏதோ தோன்றியது. டென்ட் வாயிலை திறந்து குனிந்து என்னுடைய கேமராவை எடுத்தேன். அமித் புரண்டு படுத்தான். நாய் குறைத்த திசையில் சென்றேன். நெற்றியில் கட்டியிருந்த ஹெட்லாம்பை அணைத்தேன். சந்திரன் ஒளியே போதுமானதாக இருந்தது. ஓடைக்கு அந்த பக்கம் பார்த்தேன். முதலில் ஒன்றும் தனியாக தெரியவில்லை. சந்திரன் ஒளியில் எல்லாம் கருப்பு வெளுப்பு படம் போல இருந்தது. காற்று நின்றிருந்ததால் மரம் செடி எதுவும் அசையவில்லை. மிக கவனமாக இடமிருந்து வளமாக மறுபடியும் உற்று பார்த்தேன். கண்டேன், அருகிலேயே சுமார் 20 அடி தூரத்தில் கீழே விழுந்திருந்த ஒரு பெரிய மரத்தின் மேல் பனி சிறுத்தையை கண்டேன். அப்படியே நின்று கொண்டு அசையாமல் பார்த்து கொண்டிருந்தது. அதன் உடல் நிறத்துக்கும் தரையில் விழுந்திருந்த பனிப்பொழிவிற்கும் இருளாக தெரிந்த மரம் செடிகளுக்கும் நடுவில் அது ஒரு நிழல் போலத்தான் இருந்தது. கண்கள் மட்டும் பிரகாசமாக மின்னின. அதன் வால் கூட அப்படியே ஒரு கோணத்தில் நின்றிருந்தது. அவ்வளவு நீளமான தடியான வால் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அசையாமல் இருந்தாலும் அசாத்தியமான உயிர் துடிப்பு. அப்படி ஒரு அழகு. நான் உறைந்து போனேன். வேறு ஒளி கூட இல்லாத அந்த தருணத்தில் நான் மட்டும் அந்த பனி சிறுத்தையை பார்த்து கொண்டிருந்தேன். எல்லா புலன்களும் விழித்து கொள்ள அசையாமல் நின்று கொண்டிருந்தேன். அந்த பனி சிறுத்தையும் என்னையே பார்த்து கொண்டிருந்தது. கண்கள் இமைக்காமல் நானும் சிறுத்தையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். என்னை பார்த்து பனி சிறுத்தை ஒளியவில்லை, ஓடவில்லை. நானும் அசையாமல் நின்றேன். சில வினாடிகளுக்கு பிறகு பனி சிறுத்தை நிதானமாக கண்களை மூடி திறந்தது. நானும் அனிச்சையாக இமைகளை மெதுவாக மூடி திறந்தேன். எனக்கு அது ஒரு மௌன உரையாடல் போல இருந்தது. காலமும் உறைந்து போன அந்த தருணத்தில் எவ்வளவு நேரம் இருந்திருப்பேனோ தெரியாது. அந்த மௌன தருணத்தில் ஒரு ஒலி கேட்டது. கேமரா பட்டனை அழுத்தும் அசிங்கமான ஒளி. பனி சிறுத்தை தலையை அசைத்து எனக்கு பின்புறம் பார்த்தது. நானும் திரும்பினேன். அமித் ஸ்ரீவாத்சவா அங்கே நின்று கொண்டு படம் எடுத்து கொண்டிருந்தான். எதிர்ப்பக்கம் தரையில் விழுந்திருந்த சிறு மரக்கிளை முறியும் மெல்லிய ஒளி கேட்டது. திரும்பிய பனி சிறுத்தையை பார்த்தேன். விடை சொல்லுவது போல வாயை லேசாக திறந்து தலையை அசைத்து ஒரே கணத்தில் திரும்பி இருளுக்குள் மறைந்தது. நான் அந்த இருளுக்குள் இன்னும் தெரிகிறதா என்று உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அமித் வரிசையாக படம் எடுத்து தள்ளி கொண்டிருந்தான். ஒரு பெருமூச்சு விட்டு உடல் தளர்ந்தேன். நீ மட்டும் தனியாக பனி சிறுத்தையை பார்த்து படம் எடுக்கலாம் என்று நினைத்தாயா? நானும் எடுத்து விட்டேன் என்று கொக்கரித்தான். நான் படம் எடுக்கவில்லை என்றேன் அமைதியாக. பொய் சொல்லாதே. எங்கே உன் கேமரா? கையை தூக்கி காண்பித்தேன். இதோ என் கேமரா, ஆனால் படம் எடுக்கவில்லை. சரியாக சொன்னால் படம் எடுக்க முடியவில்லை. அமித்துக்கு புரியவில்லை. என் கையில் இருந்த கேமராவை பிடுங்கி நான் படம் எடுத்திருக்கிறேனோ என்று சோதனை செய்தான். ஓ, அப்படியானால் நான் ஒருவன்தான் படம் எடுத்திருக்கிறேன். அவனுடைய குரல் ஓங்கியது. அவனுடைய கேமராவின் திரையில் படங்களை காண்பித்தான். படங்கள் அழகாகத்தான் வந்திருந்தன. அதிலும் ஒரு படம் அந்த பனி சிறுத்தை திரும்பியபடி இருளுக்குள் மறைவதற்கு முன் வாயை திறந்து நேராக பார்த்தபடி இருந்தது. அது மிக அழகாக வந்திருந்தது. அமித், நான் இதை சர்வதேச வனவிலங்கு புகைப்பட போட்டிக்கு அனுப்பப் போகிறேன். சந்தேகமில்லாமல் எனக்குத்தான் முதல் பரிசு என்று கூவினான். நிச்சயம் கிடைக்கும், வாழ்த்துக்கள் என்றேன். நன்றி நண்பா, நீ எழுந்து வந்ததனால்தான் நானும் எழுந்தேன். இல்லாவிட்டால் இந்த படம் எனக்கு கிடைத்திருக்காது. தவிர நீ படம் எடுக்காததற்கு இன்னொரு நன்றி. எனக்குத்தான் பரிசு என்றான். நான் பனி சிறுத்தையை பார்த்த அனுபவத்திலேயே இன்னும் மறந்தேன். மீதி ட்ரக் முழுவதும் அமித் அதையே பேசிக்கொண்டு படங்களை காண்பித்து கொண்டிருந்தான். எல்லோரும் அவன் மிக அதிர்ஷ்டக்காரன் என்றார்கள். இறுதியாக விடைபெறும் பொழுது அமித், பாவம், நீயும் படம் எடுத்திருக்கலாம், ஒருவேளை உனக்கும் பரிசு கிடைத்திருக்கும் என்றான். இனிமேல் படம் எடுப்பேனா என்று தெரியவில்லை என்று நான் புன்னகைத்தேன். பின் குறிப்பு: அமித் என்னிடம் தொடர்பில் இருந்தான். ஒரு பெரிய மதிப்பு மிகுந்த சர்வதேச பத்திரிகையின் போட்டிக்கு படத்தை அனுப்பினான். அவனுக்கு கட்டாயம் பரிசு கிடைக்கும் என்று நானும் நம்பினேன். முடிவு வந்த நாளில் நான் ஆர்வத்துடன் இணையத்தில் தேடினேன். அமித்துக்கு பரிசு கிடைக்கவில்லை. ஆப்பிரிக்காவை சேர்ந்த காட்டு நாய்க்குட்டியின் படத்துக்கு பரிசு. அவை அழிந்து வரும் இனமாம். குட்டிகளை படம் எடுப்பது மிக கடினமாம். பெரிய காதுகளுடன் அந்த காட்டு நாய்க்குட்டிகள் மிக மிக அழகாக இருந்தன. தருணாதித்தன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் பரிசு.